ஸ்ரீ சைலேஷ தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் அகிலாத்மகுணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆசிதானாம் சுஷரணம் வந்தே அனந்தாரி தேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் போருகத்வயம் சுதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அகம்பஜே ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோயாமுனுசூனவே யத் கடாட்சைக்கலக்ஷாணாம் சுலபஸ் ஸ்ரீதரசதா. ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அவருடைய திருநட்சத்திர மகோத்சவத்தையொட்டி அவருடைய கிரந்தமான அபயப்பிரதான சாரம், அதனுடைய அர்த்தங்களை மகனியர்கள் தெளிவாக வழங்கி வருகின்றனர். அதிலே அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து நால்வர் வார்த்தை என்னும் தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை எல்லோர் முன் வைக்க வேண்டும் என்பது பெரியோர்கள் இட்ட கட்டளை. அதை அடியொற்றி சுவாமியுடைய கிரந்தத்தை துணை கொண்டும் இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்திலிருந்து சில விஷயங்களை இங்கே விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிறேன். இங்கே நால்வர் வார்த்தை அப்படிங்கிறது தலைப்பு. தமிழில் ஒரு விஷயம் பொதுவாகவே நாம் வழக்கிலே பார்க்கலாம். இந்த நான்கு என்பது பல இடங்களிலே வருகிறது. ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாலு பேரை கேட்டு பிறகு சொல்லு அப்படின்னு சொல்லும் வழக்கமும் இருக்கிறது. நாலு பேரை விசாரிச்சியா அப்படின்னு தற்காலத்திலையும் கேட்பார்கள். ஒரு விஷயத்தை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டுமென்றால் நாலு நாள் போகட்டும், இல்லை நாலு நாள் ஆகிவிட்டது அப்படிங்கிற வழக்கையெல்லாம் நாம் பார்க்கிறோம். பெரியாழ்வார் திருமொழியிலும் ஆழ்வார் நம்பி பிம்பி என்று நாட்டு மானிடப் பேரிட்டால் நம்பும் பிம்பும் எல்லாம் நாலு நாளில் அழுங்கிப்போம் அப்படிங்கிறார். ஆக இந்த நாலு நாள் நான்கு பேரை கேட்பது இது போன்ற விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அதுபோலவே எம்பெருமானை அறிந்து கொள்வதற்கும் நாம் நான்கு வேதங்களை துணை கொள்கிறோம் அப்படிங்கிறதும் தெரிய வருகிறது. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் சரணாகதி சாஸ்திரத்தையும் தெளிவாக்க வந்ததான தமிழ்மறையான திவ்ய பிரபந்தங்களும் நான்கு ஆயிரங்களாக உள்ளன பார்க்கிறோம். அதிலே நம்மாழ்வாரின் பிரபந்தங்களும் திருவிருத்தம் என்ன, திருவாசிரியம் என்ன, பெரிய திருவந்தாதி என்ன, திருவாய்மொழி என்ன என்று நான்கு பிரபந்தங்களாக பரிமளிக்கின்றன. இப்படி நான்கு பல இடங்களே தெரிய வருகிறது. அதிலே ஒரு விஷயம் ஒன்றை விசாரிக்க வேண்டும் என்றால் நான்கு பேரை கேட்டே முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி கேட்க வந்தது முன்னமே இருந்து ஸ்ரீராமாயணத்திலே வெளிப்படுகிறதா அப்படின்னு கேட்டா, எத்தனையோ விஷயங்கள் நாம் வழக்கத்திலே கொண்டிருப்பவை ஸ்ரீராமாயணத்திலிருந்தான் வருகிறது என்பதனால இந்த நான்கு பேரை கேட்டு முடிவெடுப்பது அப்படிங்கிறதும் அங்கிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று நாம் ஒருவாறு தெரிந்து கொள்ளலாம். ராமாயணத்திலும் நான்கு பிராத்தாக்கள் இருக்கின்றனர் என்று பார்க்கிறோம். நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு முமுட்சுவானவன் நான்கு பேர்களை ஆதரணீயமாக கொண்டிருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். அவர்கள் பெருமாள், பிராட்டி, ஆச்சாரியர், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு தெரிய வருகிறது. உபனிஷதும் மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா அப்படின்னு நான்கு பேரை தெய்வங்களாக கொண்டாடுகிறது. ஆக எந்த நாலு பேர் அவருடைய வார்த்தை இந்த தலைப்புக்கு விஷயமாகிறது அப்படின்னு பார்த்தால், இது அபயப்பிரதான சாரத்திலே ஸ்ரீ விபீஷணாழ்வான் எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணும் இடத்திலே பெருமாளானவர் பல பேரிடத்திலே அவனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று கேட்கும்போது, நான்கு பேர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தங்களுடைய கருத்தை தெரிவிக்கும் இடமாகிறது. அதுவே இந்த நால்வர் வார்த்தை என்னும் தலைப்புக்கு விஷயமாகிறது. இங்கு சொன்ன நால்வர்கள் வானரங்களும் யாமவானுமாகிற நால்வர்கள் விபீஷணனை அங்கீகரிக்கக்கூடாது என்று உரைக்கின்றனர். ஒரு விஷயத்தை முடிவெடுக்கும்போது பூர்வபக்ஷம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு அதற்கு எதிர்த்தட்டாக நாம் அந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த பூர்வ பட்சமாக கருத்தே இந்த நால்வரால் வெளிப்படுகிறது. இதை கேட்ட பிறகு எம்பெருமான் அதற்கான எதிர்த்தட்டான விஷயங்களை சொல்லி எப்படி விபீஷணனை ஏற்றுக்கொள்கிறான் என்பது மேற்கொண்டு அங்கே தெரிய வருகிறது. ஆக பூர்வபக்ஷமான இந்த விஷயமே நால்வர் வார்த்தை என்னும் பேச்சிற்கு விஷயமாகிறது. அப்போ இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் எழ வேண்டும். எதற்காக இந்த நால்வரை எம்பெருமான் பூர்வபக்ஷமாக எதிர்த்தட்டான விஷயமாக சொல்லும்படி நியமித்திருக்கிறான் என்று அவனுக்கு தெரியாதா? விபீஷணாழ்வானை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவன் நிச்சயித்துக் கொள்ளவில்லையா என்று கேட்டால், அப்படித்தான் அவன் நிச்சயித்திருந்தான். இருந்தாலும் இவர்களை கேட்கும்படியாகவும் செய்தான் அப்படின்னு நமக்கு இங்கே பூர்வர்கள் காட்டுகின்றனர். ஆனால் அவன் ஏன் கேட்கிறான் என்று கேட்டால், அவன் தர்மமே வடிவெடுத்தவன். ராவணனுக்கு உபதேசம் செய்யும் மாரீச்சன், ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாதுஹு சத்ய பராக்கிரமஹா ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவானாம் இவ வாசவஹா என்று உரைக்கிறான். அதாவது ஸ்ரீராமனானவன் தர்மமே வடிவெடுத்தவன், தர்மஹா விக்கிரகவான் அப்படிங்கிறான். அவன் மேலும் சாதுவானவன், சத்ய பராக்கிரமன், தேவானாம் வாசவஹா இவ இந்திரனுக்கு ஒப்பானவன், சர்வஸ்ய லோகஸ்ய ராஜா எல்லா உலகங்களுக்கும் தலைவனானவன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கச்சே, முதலிலே சொன்ன விஷயமாகிறது எம்பெருமான் தர்மமே வடிவெடுத்தவன். இது ஒரு விஷயம். மேலும் இந்த உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்ட வந்தவன் எம்பெருமான். ஒருவன் சொல்லிட்டு ஒருவன் செய்ய கடவன் என்னும் சாமானிய தர்மத்தை எம்பெருமான் இந்த உலகத்திலே நிலைநாட்ட வந்தான் என்று கண்ணினும் சொதுத்தாமனுடைய அவதாரிக்கையிலே நம்முடைய பூர்வர்கள் காட்டுகின்றனர். இது தன்னுடைய தகப்பனான தசரதன் வார்த்தை மட்டுமன்றி யார் யாரெல்லாம் தர்மம் உரைக்கின்றார்களோ அவர்களின் வார்த்தைகளை எல்லாம் செய்ய கடவன் என்னும் தர்மத்தை நிலைநாட்ட வந்தார் பெருமாள் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். ஆக தர்மத்தை நிலைநாட்ட வந்தவனாகவும் அரசனாகவும் இருக்கக்கூடியவனான ஸ்ரீ ராகவன், அவனுடைய கடமை என்பது தான் நினைத்தபடியெல்லாம் மட்டும் செய்வதென்று தர்மம் சொல்லுபவர்கள் அவர்களின் வார்த்தைகளை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்பதும் அங்கு விஷயமாகிறது. ஆகவே தனக்கு நன்மை பயக்கக்கூடியவர்கள், தன்னுடைய மந்திரிமார்கள், தன்னுடைய ஆச்சாரியர்கள், பெரியவர்கள் எல்லோரையும் கலந்து ஆலோசித்தே அவன் தர்மத்தின் வழியாக ஒரு முடிவை எடுப்பான் அப்படிங்கிறது அவன் காட்ட வந்த விஷயம் என்பதனாலேயும் இங்கே அவன் விபீஷணாழ்வானை அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் இவர்களையெல்லாம் சேர்த்துக்கொண்டு எல்லோரிடத்தையும் கேட்டு அதிலே பூர்வபக்ஷமாக எதிர்த்தட்டான விஷயத்தை நான்கு பேரிடத்தும் கேட்டுக்கொண்டும் அனுகூலரான சிலரிடத்தில் கேட்டுக்கொண்டும் முடிவெடுக்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இப்படி அவன் எல்லோர் பேச்சையும் கேட்டுத்தான் தர்மத்தின் வழியாக முடிவெடுப்பான்பதை பல இடங்களிலே வால்மீகி மகரிஷி காட்டியிருக்கிறார். பித்ருவச்சன நிர்தேஷாத் அப்படி என்றும், அகஸ்திய வச்சனாத் என்றும், சுக்ரீவ வச்சனாத் என்றும், சமுத்திர வச்சனாத் என்றும் பல இடங்களிலே பல பேருடைய உபதேசங்களை கேட்டே அவன் முடிவெடுக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட இந்த ஒரு முக்கியமான கட்டத்திலே அவன் தன்னுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அந்த வானரங்கள் என்ன, ஜாம்பவான் என்ன, இவர்களிடத்திலே அவன் கேட்டுக்கொண்டுதான் முடிவெடுப்பான் அப்படிங்கிறதை நாம் ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதில்லை. அப்போ இந்த முக்கியமான கட்டம் என்ன என்ற கேள்வி எழுகிறது. பூர்வர்கள் என்ன காட்டுகின்றார்கள் என்றால், இராமாயணத்தின் ஒவ்வொரு காண்டத்திலும் சரணாகதியே பூர்ணமாக இருக்கிறது, ஒரு ஒரு காண்டத்திலும் ஒரு முக்கியமான சரணாகதி ஏற்படுகிறது என்று காட்டி வருகின்றனர். அதிலே பார்த்துக் கொண்டு வரும்போது லட்சுமண சரணாகதி இருக்கிறது, பரத சரணாகதி இருக்கிறது, அதுபோலவே இங்கே யுத்த காண்டத்திலே விபீஷண சரணாகதி ஏற்படுகின்றது அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லா சரணாகதிகளிலும் முக்கியமான சரணாகதியாக நம்முடைய பூர்வர்கள் கொண்டாடுகின்றனர். ஏனெனில் இத்தாலியே நமக்கு ஸ்ரீராம சரமஸ்லோகம் என்னும் முக்கியமான வச்சனம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த விபீஷ சரணாகதியானது அவ்வளவு சுலபமாக நடக்கவில்லை அப்படிங்கிறதும் நாம் இங்கே பார்க்கிறோம். அதுதான் நமக்கு தலைப்பாகிவிட்டு, அதாவது நான்கு பேர் அவனை அங்கீகரிக்கக்கூடாது, அவனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தங்களுடைய மாற்றுக்கருத்தை தெரிவிக்கின்றனர். இங்கே விபீஷ சரணாகதி தான் முக்கியமான சரணாகதி என்னால் அதற்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பும் தடையும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி உடனே நமக்கு எழ வேண்டும். அப்படி எழும் அந்த கேள்விக்கு விடை எங்கிருந்து தெரிய வருது என்றால், விபீஷணன் எப்படி எம்பெருமான் முன்னே வந்தான் அப்படிங்கிறதை அதற்கு நாம் காரணமாக பார்க்க வேண்டும். பிறகு இந்த நால்வர் என்ன கருத்தை கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதை பார்த்தால்தான் நமக்கு இந்த மாறான கருத்துக்கள் ஏன் ஏற்பட்டன என்று புரிந்து கொள்ள இயலும். ராவணனால் சபையிலிருந்து எடுத்தெறியப்பட்டவனான விபீஷணன் ஆகாச மார்க்கத்திலே கிளம்பினான். அவனை துவாம் து திக் குலபாம்சனம் என்று கேவலமாக சொல்லி வெளியேற்றுகிறான் ராவணன். உண்மையிலே ஒரு சாபம் உண்டாகட்டும், நம்முடைய குலத்துக்கு கோடரி கொம்பு போன்றவனே என்று அவனை வர்ணித்து அவனை வெளியேற்றுகிறான் ராவணன். அப்பொழுது விபீஷணாழ்வான் உடனே ஆகாசத்திலே புறப்படுகிறான் அப்படிங்கிறார் வால்மீகி மகரிஷி. இதி உக்தஹ பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணஹ உத்பபாத கதாபாணிஹி சதுர்பிஹி சக ராட்சசைஹி அப்படிங்கிறது அங்கே ஸ்லோகம். இதி உக்தஹ பருஷம் வாக்கியம், இந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டவனான விபீஷணன் அவன் நியாயவாதி, அவன் என்ன பண்ணுகிறான் கேட்டால் உத்பபாத உடனே ஆகாசத்திலே புறப்பட்டான். எப்படி புறப்பட்டான் கேட்டால் கதாபாணிகி கையிலே ஒரு கதை எடுத்துக்கொண்டும் சதுர்பிகி சக ராட்சசேகி தன்னுடைய ராட்சச துணைவன்மார்கள் நான்கு பேரையும் அழைத்துக் கொண்டும் உடனே ஆகாச மார்க்கத்திலே புறப்பட்டான். அப்படின்னால் அந்த சபையிலிருந்தே அவன் எம்பெருமானை சரணடைவதற்காக புறப்பட்டு விட்டான் தெரிய வருகிறது. அதனால தன்னுடைய மனைவி என்ன, மக்கள் என்ன, தன்னுடைய செல்வம் என்ன, நிலப்புலன்கள் என்ன, எல்லாவற்றையும் இலங்கையிலே விட்டுவிட்டு வெறுங்கையோடு அங்கிருந்து அவன் புறப்பட்டான்னு தெரிய வருகிறது. பின்னர் ராவணனும் அத்தனையும் எழுந்து வெறுங்கையோடு தன்னுடைய அரண்மனைக்குள்ளே புகப்போகிறான் போரின் நடுவிலே அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதுபோல முன்னர் முன்னமேயே அவனுடைய சகோதரனான இவன் வெறுங்கையோடு இலங்கையை விட்டு வெளியேறுகிறான். ஆனால் இவன் எம்பெருமானத்து சரணம் புக வருவதாலே இவன் அந்த இடத்திலே உண்மையான சரணாகதன் ஆகிறான் அப்படிங்கிறதும் தெரிய வருகிறது. முமுட்சுப்படியிலே பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் சொல்லும் பொழுது துவயத்துக்கு அதிகாரி ஆக்கிஞ்சன்யமும் அனன்யகதித்துவமும் உடையவன் என்று காட்டுகிறார். அதாவது கைமுதல் ஒன்று இல்லாதவனும் வேறு புகழ் ஒன்று இல்லாதவனுமான ஒருவனே சரணாகதன், அவனே துவயத்துக்கு அதிகாரி என்று காட்டுகிறார். இவை இரண்டும் விபீஷணாவிடத்தில் இருக்கிறது என்பது இந்த இடத்திலே தெளிவு. அப்படியென்றால் அவனுடைய சரணாகதிக்கு ஏன் எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிட்டால், ஒருவேளை இவன் சரணாகதி பண்ண சமயம் சரியில்லையா, சரியான காலத்திற்கு காத்திருந்திருக்க வேண்டியவனா, இல்லை அவன் செய்த முறை தப்பா, இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டால் பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சனபூஷம் என்னும் தம்முடைய திவ்யசாஸ்திரத்திலே பிரபத்திக்கு தேச நியமமும் கால நியமமும் பிரகார நியமமும் அதிகார நியமமும் பல நியமமும் இல்லை என்று காட்டுகிறார். ஆக இவன் பிரபத்தி செய்ய வந்திருக்கிறான், அதனால அதற்கு நேரம் தேசம் பிரகார நியமம் எதுவும் அவன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிகார நியமம் இல்லை என்று தெரிய வருகிறது. இந்த இடத்துல ஒரு ஐதீகம் காட்டுகிறார் பிள்ளலோகாச்சாரியர். வேல்வெட்டிப்பள்ளி என்னும் ஆச்சாரியர் நம்பிள்ளை இடத்திலே பிரபத்தி பண்ணுவதற்கு நியமங்கள் இல்லை என்றால் சில நியமங்களைக் கொண்டுதானே பெருமாள் சமுத்திரனிடத்திலே சரணாகதி பண்ணார் என்று கேட்க, அந்த இடத்திலே நம்பிள்ளை பதில் கொடுக்கிறார் வேல்வெட்டி பிள்ளைக்கு, விபீஷண ஆழ்வான் தான் எம்பெருமானை சரணாகதி பண்ணும்படி நியமித்தான். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அர்ஹதி அப்படின்னு இந்த சமுத்திரனே நீ சரணம் புகுவதற்கு ஏற்றது என்று காட்டிக் கொடுக்கிறான். அப்படி சொன்ன அந்த விபீஷண ஆழ்வான் தான் ஒரு சமுதிரத்திலே ஒருமுறை மூழ்கிவிட்டு வந்து சரணாகதி பண்ணான் அன்று, பெருமாள் ஆச்சாரப்பிரதர் ஆகையாலே அவர் எல்லா நியமங்களையும் கடைபிடித்து சரணாகதி பண்ணார். விபீஷணனோ ராட்சச ஜாத்தியன், அதனாலேயே உள்ளபடியே சரணாகதி பண்ணான் என்று காட்டினார். ஆக இவனுக்கு எந்த நியமமும் கிடையாது, அவன் சரணாகதி செய்ய வந்த நேரம் தேசம் பிரகாரம் எல்லாமே சரி என்று தெரிய வருகிறது. எனவே அவனுடைய சரணாகதிக்கு எந்த எதிர்ப்பும் இருந்திருக்க கூடாது என்று நாம் அறிகிறோம். இருப்பினும் எதிர்ப்பு இருந்து அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோமாகில் சில விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீராமனானவன் தன்னுடைய மந்திரிமார்கள் போன்றவர்களான வானரங்களையும் ஜாம்பவானையும் இன்னும் இதரர்களையும் சேர்த்து தங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னதனாலே அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை சொல்லும்படியாக நேர்ந்தது என்பது ஒரு விஷயம். மேலும் அவர்கள் தங்களுடைய புத்தியை உபயோகப்படுத்தி ஆராய்ந்து பார்த்து தங்களுடைய கருத்துக்களை அங்கே சொல்லுகிறார்கள். விஷயத்தையும் பார்க்கிறார்கள், விவீஷ்ணானவனையும் பார்க்கிறார்கள். இவ்விரண்டையும் பார்த்த பிறகுதான் தங்களுடைய கருத்துக்களை அவர்களே முன்மொழிகிறார். மேலும் தங்களுடைய அரசனான சுக்ரீவன் அவன் விவீஷ்ணானவனை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கும் ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சொன்னதையும் அவர்கள் கேட்கிறார்கள். அதனாலேயும் அவர்கள் அதையே சொல்லுகிறார்கள். முக்கியமாக ஸ்ரீராமனுடைய மங்களத்தை வேண்டுபவர்களாய், அவனுக்கு நன்மையே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருக்கக்கூடிய மங்களாசாசன பரர்களாக இவர்கள் இருப்பதனாலே இவர்கள் அவ்வாறு மொழிகிறார்கள் அப்படின்னு பார்க்கப் போகிறோம். மங்களாசாசன பரர்கள் இருந்தாலும் ஒரு பாகவதனை இவர்கள் சந்தேகப்படலாமா அப்படின்னு கேள்வி எழுந்தால், ஒன்று, இவர்களுக்கு விபீஷ்ணாழ்வான் பாகவதன் என்பது இன்னும் நிச்சயமாக தெரியவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். மேலும் அப்படியே இருந்தாலும் அந்த மங்களாசாசன பரத்தையானது அவர்களை அப்படி செய்ய தூண்டும் அப்படிங்கிறதை நாம் நான்கும் திருவந்தாதியிலே ஆழ்வாருடைய ஈரச் சொற்களைக் கொண்டு அறிகிறோம். அங்கு ஆரவாரம் அதுகெட்டு அழுமிழும் பூங்கார் அரவணையான் பொன்மேனி, யாம் காண வல்லமே அல்லவே மாமலரான் வாரசடையான் வல்லரே அல்லரே வாழ்த்து அப்படின்னு அங்கே காட்டுகிறார் ஆழ்வார். அதை இரண்டு விதமாக பெரியோர்கள் பணிப்பர். ஆங்கு என்பது பரமபதம் என்று கொண்டு அங்கே சாமகானமாகிற ஆரவாரத்தை கேட்டு எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து வருகிறதோ என்று அஸ்தானே பயசங்கையினாலே திருவனந்தாழ்வான் அருள்மிழ்கிறான் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இல்லை, இதற்கு முன்பாசுரமாக எம்பெருமான் உலகளந்தான், அப்போது பிரம்மாதி தேவர்கள் அவன் திருவடியிலே தீர்த்தம் சேர்த்து வணங்கி வழிபட்டு அவர்கள் அவனை வாழ்த்துகிறார்கள், அந்த ஆரவாரத்தை கேட்டு என்ன வருகிறதோ என்று பயத்தினாலே திருவனந்தாழ்வான் அருள்மிழ்கிறான் அப்படிங்கிறதும் இன்னொரு கருத்து. ஆக எம்பெருமானை வாழ்த்தும் அடியவர்களுடைய அந்த சப்தத்தை கேட்டு அவனுடைய மங்களாசாசனத்திலே ஊற்றம் கொண்டிருப்பவனான திருவனந்தாழ்வான் அங்கேயும் ஏதோ ஆபத்து வந்துவிட்டதோ என்று அருள்மொழிகிறான் என்பது இவர்கள் இங்கே ஒரு பாகவதனை சந்தேகித்து தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது பார்க்கிறோம். அப்படியென்றால் அங்கே பாகவதர்கள் சப்தம் செய்தார்கள், இங்கே விவீஷ்ணாழ்வான் என்ன செய்தான் என்று கேட்டால், அவன் எப்படி வந்தான், அவன் எப்படி இருந்தான் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இலங்கை விட்டு புறப்பட்ட விவீஷ்ணாழ்வான் எல்லாவற்றையும் விட்டான் என்பது தெரிய வருகிறது. இருந்தாலும் அவன் சபையிலிருந்து அப்படியே கிளம்பி வந்ததினால் தன்னுடைய ஆயுதங்களையும் நகைகளையும் தரித்துக் கொண்டே வந்தான் என்று காட்டுகிறார் வால்மீகி மகரிஷி. அப்படி வந்தவன் மேருமலையின் உச்சி போலவும் கொழுந்து விட்டறியும் மின்னலைப் போலவும் இருந்தான் என்று காட்டுகிறார். தம் மேரு ஷிகர ஆகாரம் தீப்தாம் இவ சதஹ்ருதாம் ககனஸ்தம் மஹிஸ்தாகா தே தத்ருஷு வானர அதிபாகா என்று இந்த வானராதிபதிகள் எப்படி அவனை பார்த்தார்கள் என்றால், பூமியிலிருந்து நின்று கொண்டு அவனை ஆகாசத்திலே பார்க்கிறார்கள். அவன் மேரு ஷிகர ஆகாராம், மேருமலையின் உச்சியைப் போல இருக்கிறான். தீப்தாம் சதஹ்ருதாம் இவ, கொழுந்து விட்டறியும் மின்னலைப் போல இருக்கிறான் என்று பார்க்கிறார்கள். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை அவன் ஆகாசத்திலே புறப்பட்ட உடனேயே வானர முதலிகள் அவனை பார்த்து விட்டார்கள், அதுவும் எல்லோரும் பார்த்தார்கள். அதாவது ஒருத்தன் பார்த்து மற்றொருவருக்கு சொன்னதாக இல்லை, அனைவருமே பார்த்தார்கள் என்று காட்டுகிறார். ஏனென்றால் பெருமாடு ரக்ஷணத்திலே அனைவரும் சமதையாக ஈடுபாடு கொண்டவர்கள் ஆதலால இவன் ஆகாசத்தில் புறப்பட்ட உடனே என்ன வருகிறதோ என்று அனைவரும் உடனே அவனை பார்த்து விட்டார்கள் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். இதெல்லாம் என்ன தேர்கிறது கேட்டால், பாகவதருடைய கடாட்சம் இவனுக்கு முதலிலே ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தெரிய வருகிறது. அதனால அவனுடைய சரணாகதி பலித்தே ஆக வேண்டும், எதிர்ப்பு வரப்போகிறது, இருந்தாலும் அது பலித்தே ஆக வேண்டும் என்பது இந்த எதிர்ப்பவர்களான வானர முதலிகள் பார்த்ததினாலேயே ஏற்பட்டு விடுகிறது. நாம் இங்கே அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு காட்டுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இச்ஸ்லோகத்தால் பிரதிகூலர் சமூகத்தில் நின்றும் பேரப்பெற்ற லாபத்துக்கு மேலே அனுகூலர் கடாட்சத்துக்கும் விஷயமானான் என்று கருத்து என்பது அவருடைய ஸ்ரீசுக்தி. அடுத்து ஒரு ஸ்லோகத்திலே சச்ச மேகாச்சல பிரக்யா வஜ்ராயுத சமப்பிரபக வாராயுதாதரக வீரக திவ்யாபரண பூஷிதா என்று காட்டுகிறார் வால்மீகி மகரிஷி. அதாவது அந்த விபீஷண ஆழ்வான் ஒரு மேகக்கூட்டத்தைப் போல இருக்கிறான், வஜ்ராயத்தை சுமந்தவனான இந்திரனைப் போல இருக்கிறான், வீரனாக இருக்கிறான், உயர்ந்த ஆயுதங்களை தரித்தவனாக இருக்கிறான், திவ்யமான ஆபரணங்களை அணிந்தவனாக இருக்கிறான் என்று காட்டுகிறார். ஆக இவன் சரணாகதிக்கு வரும்போது இவ்வாறு வருவதாலேயும் இவனுடைய சந்தேகம் வலுப்படுகிறது. அதன்றி இவன் தனியாகவும் வரவில்லை, துணையாக நால்வரை அழைத்துக் கொண்டு வருகிறான். தேச்ச அபி அனுஜராக தஸ்ய சத்வாராக பீம விக்ரமாக தே அபி வர்மாயுத உபேதா பூஷண உத்தம பூஷிதாக அப்படின்னு அடுத்து ஒரு ஸ்லோகத்திலே காட்டுகிறார் மகரிஷி. அதாவது சத்வாராக நான்கு பேர்களை அனுச்சாராக அபி அவர்கள் இவனுக்கு துணைவராக இருக்கிறார்கள், பீமராக இருக்கிறார்கள், விக்ரமராக இருக்கிறார்கள், வர்மாயுத உபேதாக என்று அவர்களும் கவச்சங்களையும் ஆயுதங்களையும் தரித்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களும் பூஷணங்களை தரித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று காட்டுகிறார். சபையிலிருந்து ஐவரும் புறப்பட்டதாலே அப்படி இருக்கிறார்கள். எம்பெருமானுக்கு துணையை செய்வதற்காகவே இவன் துணைவர்களையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் வானர முதலிகள் அவர்கள் பார்த்தது இந்த விஷயம்தான். அப்படி வந்தவனை பார்த்த சுக்ரீவரும் விபீஷணன் தங்களை கொல்லத்தான் வந்திருக்கிறான் என்று வானரங்களுக்கு சொல்லுகிறான். ஏஷ சர்வாயுத உபேதா சதுர்பிகி சக ராட்சசைகி ரக்ஷசோ அப்யேதி பஷ்யத்வம் அஸ்மான்ஹந்தும் ந சம்சயா என்று சொல்லுகிறான் சுக்ரீவன். அதாவது இந்த ராட்சசனானவன் எல்லாவிதமான ஆயுதங்களையும் தரித்துக் கொண்டு வந்திருக்கிறான், தன்னுடன் நான்கு ராட்சசர்களையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறான், ஹந்தும் அஸ்மான் நம்மை கொல்வதற்காகவே வந்திருக்கிறான், ந சம்சயா அதிலே ஒரு சந்தேகமும் இல்லை என்று சுக்ரீவன் அவர்களுக்கு உரைக்கிறான். இந்த இடத்துல பிரியவாச்சான் பிள்ளை ஏஷகா என்பதற்கு பாதகத்வத்துக்கு ஏகாந்தமான உள்வாயில் கிரௌரியம் இவன் வடிவிலே தோற்றுகிறதில்லையோ என்று காட்டுகிறார். சர்வ ஆயு உபேதகா என்றதாலே ஹிம்சா பரிகரங்களாலும் பூர்ணன் என்கிறார். உத்பபாத கதாபாணி என்று முன்னாடே சொல்லப்பட்டான். அதாவது ஆகாச மார்க்கத்திலே ஒரு கதையோடு புறப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கச்சே சர்வாயுத உபேதகா என்று ஏன் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டு அஸ்தானே பயசங்கையினாலே ஒரு ஆயுதமும் பல ஆயுதங்களாக தோற்றுகிறது என்று காட்டுகிறார் சுவாமி. அதன்றி ஒரு காதல ஒரு தோடு போட்டுக் கொண்டிருந்தால் அந்த தோட்டை கழற்றி வைத்தாலும் அங்கே தோடு இருந்தது என்ற அடையாளம் இருக்குமா போதே இவன் ஒரு ஆயுதத்தோடையே வந்திருந்தாலும் பல ஆயுதங்களை தரித்தவனாக இருந்தான் என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆக ஒரு கதையை பார்த்தவாறேயே பல ஆயுதங்களை தரித்துக் கொண்டு வந்திருக்கிறவன் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதன்றி சரணாகதி என்னும் மிகப்பெரிய பிரம்மாஸ்திரமான ஆயுதத்தை இவன் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறான். அதைக் கொண்டு எம்பெருமானை மயக்கி தன் வசப்படுத்தி அவனிடம் சேர்ந்து விடுவான் என்ற பயத்தினாலேயும் இவன் பல ஆயுதங்களை தரித்தவனாகவே அவர்கள் கண்களுக்கு தெரிய வருகிறான். இந்த இடத்துல அஸ்மான்ஹந்தும் என்பதில் சுவாமி காட்டுகிறார், நம்முடைய வேர்பற்றான பெருமாளை இவன் கொல்ல வந்திருக்கிறான். அப்படி கொன்றால் நம் அனைவரையும் அழித்தவனாக ஆகிவிடுவான். நம்மில் சிலரை மட்டும் அழித்தால் பெருமாள் உயிர்ப்பித்து விடுவார், ஆனால் பெருமாளே அழித்துவிட்டால் நாம் அனைவரும் உயிரிழந்தவர்கள் ஆவோம் என்ற கருத்தை காட்டுகிறான் சுக்ரீவன். ஆக சுக்ரீவனுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகமும் இல்லை, நசம்சயம் என்று காட்டுகிறார் மகரிஷி. தூதராய் இருப்பார் சாயுதராய் சபரிக்கராய் இன்றிக்கேயிரே வருவது. அப்படி வராததனாலே இவனுடைய எண்ணம் நமக்கு தெரிய வந்துவிட்டது, நமக்கு சந்தேகம் ஒன்றும் இல்லை என்று சுக்ரீவன் சொல்லுகிறான். அதை கேட்ட வானரர்களும் அவனை எதிர்க்க முனைகிறார்கள். அப்பொழுதுதான் விபீஷணன் தன்னை பற்றி விரிவாகச் சொல்லி நாம் அனைவரும் அறிந்த ஒரு முக்கியமான ஸ்லோகத்தையும் சொல்லி தன்னை எம்பெருமானிடத்திலே அழைத்துச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளுகிறான் அந்த வானரங்களை. நிவேதயத மாம் க்ஷிப்ரம் ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய விபீஷணம் உபஸ்திதம் என்னும் மிக முக்கியமான வாக்கியம் அது. அது சில மகனியர்களால் நமக்கு உரைக்கப்படவிருக்கிறது. ஆனால் இங்கே நமக்கு என்ன விஷயம் என்றால், தன்னை எம்பெருமானத்தில் அழைத்துச் செல்லும்படி அவன் அந்த இடத்திலே வானங்களுக்கு கேட்டுக்கொள்கிறான் என்பது மட்டுமே. அப்படி அங்கே அழைத்துச் செல்லும் பொழுது சுக்ரீவன் என்ன சொல்லுகிறான், அதை கேட்டு ராமர் என்ன சொல்லுகிறார், மேற்படி இந்த நால்வர் என்ன வார்த்தைகளை சொல்லுகின்றனர் என்பதை நாம் அடுத்த முறை பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானத்தை துணை கொண்டு அனுபவிப்போம். இன்றைக்கு இத்துடன் அடியை நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிளேசரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவிளேசரணம், அடியன் முதற்கவிதாசன்.